بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين نبينا وحبيبنا وقرة عيننا محمد بن عبد الله عليه وآله وأصحابه أفضل الصلاة وأتم التسليم أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب قل أنبئكم بخير من ذلكم للذين اتقوا عند ربهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها وأزواج مطهرة ورضوان من الله إلى آخر الآية صدق الله புகழுக்கு சொந்தக்காரன் பரிபாலிப்பவன் ஏகன் இணைத்துணையற்றவன் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவை போற்றி போற்றுகிறேன். மனிதன் நேரான சீரான பாதையை அடைந்து ஈருலோகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சோனத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்து எனது உயிரிழமினி ஹசரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணுதலுடன் எடுத்து நடக்கக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் சலாமும் சொல்வானார். அல்லாஹுடைய வீட்டில் ஆத்திகாஃபுடைய நியத்துடன் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்குடன் அமர்ந்திருக்கும் அல்லாவின் நல்ல அடியார்களை இறை நேசர்களை, அல்லாவுடைய கட்டளைகளை எல்லா சந்தர்ப்பத்திலும் அஞ்சி பயந்து எடுத்து நடக்குமாறும் அவன் விளக்கியவற்றிலிருந்து முழுமையாக தவிர்ந்து நடக்குமாறும் முதலில் எனக்கும் பிறகுங்களுக்கும் தக்வாவை கொண்டு உபதேசம் வசியத் செய்து கொள்கின்றேன். எங்களுடைய செயல்பாடுகளை பற்றி முதலாவது நாம் பரிசீலனை செய்து பார்ப்போம். எங்கள் வாழ்க்கை ரப்புக்கு பொருத்தமாக இருக்கிறதா? இந்த ரமலானிடம் கூட அல்லாஹ்வுடைய கட்டளைகளின் பக்கம் நான் அவசரமாக விரைந்து வருகிறேனா, அல்லது என்னுடைய மனோ இச்சைத்தான் பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறதா? எந்த அளவுக்கு என்னுடைய இரவு பகல் அல்லாஹ்வுக்கு வழிபட மாட்டாதோ சகோதரர்களே, இந்த உலகத்தில் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் ஒதுக்கப்பட்டவர்கள் என்கிறதுல சந்தேகம் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் முதலில் என்னவென்று நாங்கள் விளங்க வேண்டும். மார்க்கத்தோடு வாழ்வது தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். ஹராத்தை விட்டும் விலகிறது தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். பிள்ளைகள் தீன்தாரியாக தக்வாவுடையவர்களாக அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடியவர்களாக ஆகுவது தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அது இல்லாமல் துனியா கிடைக்கிறது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை. மாட மாளிகையில் கட்டுவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அல்ல. இது அனைத்தும் சோதனை பொருட்கள். ஒரு மனிதாண்டத்தில் பண்பு கெட்டு போகிறது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அல்ல. நல்ல அழகிய குணம் அழகிய பண்பு யாரிடத்தில் இருக்கிறதோ இது தான் ரஹ்மத். ஒருவன் கடினமான குணம் கொண்டு இருக்கிறது இது ரஹ்மத் அல்ல. ஒருவன் சொஃப்டான குணமுடையவனாக இருக்கிறான், மன்னிக்கும் மனப்பான்மை உடையவனாக இருக்கிறான், விட்டு கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான், இவன் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றவன். இன்று நம்மால் எதையும் சாதிக்க முடியுமா இருந்தும் கூட நாங்கள் விட்டு கொடுப்போம் என்றால் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுடைய இரக்கம் அன்பு கருணை பாசம் இவைகளை மிகவும் லேசாக அடைந்து கொள்வோம். இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த ரமலானை தந்தான். இதிலையும் கூட கண்மூடித்தனமாக நடந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் இதிலையும் கூட எங்களுடைய பொறுமைக்கு எல்லை இல்லை என்றால் சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்வதை விடவும் பௌத்தா போறதே ஏற்றம். இதனால தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், துனியாவில் உங்களுக்கு வாழ விருப்பம் என்று இருந்தால் எதற்காக வாழ வேண்டும்? அல்லாவை திருப்தி படுத்துறதுலையும் மக்களை சந்தோஷப்படுத்துறதுலையும் உலக வாழ்க்கையில தன்னை விட மற்றவர்களை மதிக்கிறதுலையும் விட்டு கொடுக்கிற விஷயத்திலும் தான் நீங்கள் வாழ வேண்டும். இதனால யாருமே மௌத்தா போறதுக்கு துவா செய்யாதீர்கள். இன்று சிலர்கள் மரணிக்கிறதுக்கு துவா செய்யறது அவர் விரும்பிய பெண்ணை அடைய முடியல, இதனால தற்கொலை செஞ்சு கொள்றார். அவர் விரும்பிய ஆணை அடைய முடியல, இதனால தற்கொலை செய்து கொள்கிறார். அவர் ஏதோ பிளான் பண்ணி ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தாரு, அதுல கரை காண முடியல, அதற்கு அவர் விரும்பிய ப்ராஃபிட்டுகள் லாபங்கள் எதுவுமே கிடைக்கல, இதனால அவர் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார். சிலர்கள் அவர்கள் தூக்கு கயிறு போட்டுக் கொள்கின்றார்கள். சகோதரர்களே, இப்படியெல்லாம் துனியாவுடைய நெருக்கடிகள் வரும் பொழுது சிலர்கள் மரணத்தை விரும்புகின்றார்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் மரணத்தை எப்பொழுது விரும்ப வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மார்க்கத்தை பின்பற்றதுக்கு எனக்கு முடியல, இந்த துனியாவில் எங்க போனாலும் ரப்புடைய கட்டளையை எடுத்து நடக்க முடியல, ரசூலாவின் பிரகாரம் வாழ முடியல என்றொரு ஃபித்னாவுடைய காலத்துல தான் நீங்க மரணத்தை ஆதரவு வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்க மரணத்தை ஆதரவு வைக்கிறது துனியாவில் ஒரு தோல்வி ஏற்பட்டதின் காரணமாக, நான்கு மரணத்தை ஆதரவு வைக்கிறது ஏதோ கடன் எடுத்து அதை நிறைவேற்ற முடியாமல் போனதின் காரணமாக. ஹஜரத் ரசூலுல்லாஹ்வுடைய துஆ எப்படி இருந்துச்சு? யா அல்லாஹ், நான் உயிரோடு இருப்பது நல்லதாக இருந்தால் என்னை வாழவே, நான் மரணிப்பது நல்லதாக இருந்தால் என்னை மௌத்தாக்கு. இப்படித்தான் ரசூலுல்லாஹ் துஆ கேட்பார்கள். இன்கானத்தில் ஹயாத்து ஹைரன்லி, யா அல்லாஹ், என்னை துனியாவில் நீ வாழ வைக்கிறது உனக்கு விருப்பமாக இருக்க வேண்டும், அப்படி என்றால் எனக்கு உயிர் தானத்தை தா, அப்படி இல்லை என்றால் உன்னிடத்திலே எடுத்துக்கொள். ஹஜரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட ஹஜரத் ரசூலுடைய உயிரை கைப்பற்ற வந்த நேரம், அனுமதி கேளுங்கள் நபியே, அனுமதி கேளுங்கள், மலக்கிடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த ரசூலுல்லா உங்களுக்கு அனுமதி தந்தால்தான் அவருடைய உயிரை எடுக்க முடியும். இந்த நேரம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திக்கிறதை போல ஒரு இன்பம் எதுவுமே கிடையாது. சொன்னார்கள், நான் ஏன் ரப்பை சந்திக்க தயார் என்றார்கள். சகோதரர்களே, இன்று நானும் நீங்களும் ரப்பை சந்திக்க தயாரா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், எந்த அளவுக்கு அதற்கான தயாரிப்புகளை செய்து கொண்டிருக்கின்றோம்? துனியாவுடைய இன்பங்கள், சொத்து செல்வங்கள் வெறுமனே ஒரு டெம்பரரியான வாழ்க்கை என்னையும் உங்களையும் எவ்வளவு பெரிய பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டது, அது எந்த அளவுக்கு மிருகத்தனங்களை படைக்க வைத்தது, சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ் இதனால தான் இந்த பொருட்கள் வெறுமனே பொருட்கள் தான், ஜுயினல் இன்னாஸ் ஹுப்பு ஷஹவாத், மனிதர்களுக்கு இந்த துனியாவை நாங்கள் சில மனோ இச்சைகளை கொண்டு அலங்கரித்து வைத்திருக்கின்றோம், மனோ இச்சைகளை கொண்டு இந்த துனியாவை அலங்கரித்து வைத்திருக்கின்றோம். அதில் முதலாவது இடத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் பெண்ணுக்கு. பெண் என்பவள் அவளுக்குள்ளே எந்த விதமான பேரின்பமும் கிடையாது, என்றாலும் கூட அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அதனை இன்றி அமையாததாக ஆக்கி வைத்துட்டான். ஒரு பெண் இன்றி வாழ முடியாது என்ற அளவுக்கு அல்லாஹ் இந்த துனியாவை ஸ்தம்பித்து விடாமல் அப்படியே சென்று விட வேண்டும் என்கிறதுக்காக வேண்டி விரும்பினான். அதனால் முதலாவது இச்சையாக அதற்காக எதுவும் செய்ய தயார் என்ற அளவுக்கு யாருமே வீரியம் கொண்டு எழும்பக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அதனை ஆக்கி வைத்தான். அன்று கூட ஒருவர் கதைத்து கொண்டு இருக்கும் பொழுது சொல்கின்றார், சக்கராத்தில் இருக்கக்கூடியவன் கூட அழகிய பெண் என்று சொன்னால் எழும்பிடுவானாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இச்சைகளை ஊட்டி வைத்திருக்கின்றார். அந்த வாலிப பருவத்தை நாங்களும் கடந்து இருப்போம். சிலருக்கு 50-60 வயதுகள் எட்டும் பொழுது அவர்களுடைய ஆசைகள் குறைந்து கொண்டு போகிடும். இப்போ அவர்களுடைய சிந்தனை வேறு திசையில தாண்டவமாட ஆரம்பித்து விடும். இனமல் ஹயாத்து துன்யா சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இந்த துனியாவுடைய வாழ்க்கை வெறுமனே 5 விஷயத்துல சுழன்று கொண்டிருக்கின்றது. இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன், அதுல முதலாவது விளையாட்டு. 40 வயது வரைக்கும் அல்லாஹ் இதனை பங்கு வைத்திருக்கின்றான். அதுல முதலாவது 8 வயது அவர் விளையாட்டிலேயே கழித்திடுவாரு. இந்த இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு துனியாவுடைய தங்கத்தை கொடுத்தால் என்ன, பெண்ணை கொடுத்தால் என்ன, மாடா மாளிகையை கொடுத்தால் என்ன, உயர்தரமான வாகனங்களை கொடுத்தால் என்ன, அதனை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். மாறாக அவர்கள் விரும்புறது என்ன, அவர்களுடைய விளையாட்டுக்குரியது, அந்த புத்தி மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கின்றது. 8 வயதையும் அவர் விளையாட்டில் கழித்து விடுகின்றார். அதன் பின்னால லகுவும் வெறுமனே பராக்கு தான், வெறுமனே அவருக்கு இந்த துனியாவில் நஷ்டம் லாபம் தீங்கு பொறுப்பு என்கிறது எதுவுமே கிடையாது. வெறுமனே இன்னும் 8 வயது, 16 வயது வரைக்கும் இவர்களுக்கு வெறுமனே பராக்காகத்தான் இருக்கும். பெற்றோர்கள் அவர்களுக்கு எது சொன்னாலும் அவர்களுடைய உள்ளத்திலே படமாட்டாது. அவர்கள் எந்த அந்தஸ்தில் இருக்கிறார்களோ, எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறார்களோ அதை வைத்து தான் சிந்திப்பார்களே தவிர அவர்கள் இது எனக்கு நலவுக்காக சொல்லப்படுகின்றது என்கிறதனை உணர மாட்டார்கள். பெற்றோர்களையும் ஒரு பகைவர் என்ற கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பார்கள். எனவே 16 வயது வீணாகி விடுகின்றது. அடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா 8 வருடங்களை சொல்றான், ஜீனத்துன், இவர் அலங்கரிப்பார். வெறுமனை அலங்கரிக்கிறது. இப்பொழுது ஜண்டி பகைச்சி உடுக்கணும், ஒரு இளைஞர், ஒரு யுவதி என்னை பார்க்கணும், அதற்காக எவ்வளவு மணித்தியாலமும் கண்ணாடி முன்னால் நின்று அவர் ஸ்டைல் பண்ணுவாரு. இது வெறுமனே தீனத்துடைய வயது. அதற்காக என்னென்ன ஆடைகளை வாங்கணுமோ, யார் யாரிடத்துல இருந்தெல்லாம் பரோ பண்ணிடுமோ அப்படியெல்லாம் வாங்கி ஆடைகளை அணிந்து கொள்வாரு. அவரு எப்பவும் ஷோ காட்ட வேண்டும் என்ற ஒரு விருப்பத்துல தான் இருப்பாரு. அல்லாஹ்வுடைய குர்ஆனின் ஆயத்துகளுடைய ஹிக்மத்தை பாருங்கள் கரியமான சகோதரர்களே. இப்படி அவரு ஒரு 24 வயதை கழித்து விடுவாரு. அதன் பின்னால தஃபாஹுர், இவருக்கு பெருமை அடிக்கிறதுக்கு இன்னும் 8 வருடங்கள் தேவை. 24 8 கரியமான சகோதரர்களே, அங்கே 34 வயதாக மாறிவிடுகின்றது. இப்போ வெறுமனை பெருமை அடிக்கிறது தான். அவர்களுடைய ஆட்சி அதிகாரம், அவருடைய துனியாவுடைய வளம் மற்றும் உண்டான பல இடங்களில், பல அவர்களுடைய தகுதிகளில், பதவிகளில் இவர்கள் 8 வருடங்கள் அதற்கே செலவழித்து விடுவார்கள். அதன் பின்னால தக்காசரும் பில் அம்பாலி வல்ல உலாத், 40 வயதாகும் பொழுது இவர்கள் பொருள் சேர்க்க வேண்டும், வீடு கட்டணும், துனியாவில் நான் என்னுடைய பல ரினோவேஷன்களை செய்யணும் என்ற புத்தி இந்த 40 வயசுல வாரது. 40 பின்னால கரியமான சகோதரர்களை, ஒரு மனிதனுடைய புத்தி பூர்த்தி ஆகுது. அல்லாஹ் இதையும் குர்ஆன்ல சொல்கிறான், அவளம் வாங்கிருக்கும் மா யதக்கரு ஃபீஹி மன் தக்கர் வஜாஅகுமுன் நதீர், அந்த 40 வயதுல நான் உனக்கு நதீர் என்ற எச்சரிக்கை செய்யக்கூடியவரை வரவழைத்தேன். அந்த நதீர் தான் உன்னுடைய உடம்புலையும் தலையிலையும் தாடியிலையும் ஏற்படுத்தக்கூடிய பழுத்த முடி. இந்த பழுத்த முடி வந்ததன் பின்னாலும் நீ உணர இல்லை, உன்னுடைய சிந்தனைகள் ரப்பின் பக்கம் திரும்பல. இப்பொழுது அல்லாஹ் அவனை ஒரு கேவலமானவனாக ஆக்கிவிடுகின்றான். 40 வயதுக்கு பின்னாலும் தான் எந்த அடாவிடித்தனத்தை செய்கிறானோ அதனை விட்டுவிட இல்லை என்றால் அவன் மனிதனே இல்லை. 40 வயதுக்கு பின்னாலும் அவன் அருந்தக்கூடிய மதுவை அருந்து கொண்டே இருக்கிறான் என்றால் அவன் மிருகம், மனிதன் அல்ல. 40 வயதுக்கு பின்னாலும் செய்கிற உபச்சாரத்தை செய்து கொண்டே இருக்கிறான் என்றால் அவன் உண்மையிலே மிருகம், மனிதன் அல்ல. 40 வயதுக்கு பின்னாலும் அவன் சொல்ற பொய்ல தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றான். அவனுடைய மோகங்கள் பலதரப்பட்ட நிலைமையில பறந்து விருந்து கிடக்கின்றது. இவன் மனிதன் அல்ல, மிருகம். இவன் பிறந்து நலவுகளை எதிர்பார்க்கவே முடியாது. இப்படி வாலிபத்தை 40 வயது வரைக்கும் வீணாக கழித்தவர்கள் அந்த 40 பின்னாலும் வெறுமனே சின்ன பிள்ளைகளைப் போல ஆகிடுவார்கள். சில 60 வயதுடைய மனிதர்களை பார்க்கலாம், ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வார்கள். அவர்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் ரொம்ப திறமையாக இருக்கும். அவருடைய நடைமுறைகள் எல்லாம் மக்களை இணக்கப்படுத்தக்கூடியவதையாக இருக்கும். ஆனாலும் சிலர்கள் வெறுமனே ஒரு சின்ன பிள்ளையை போல நடந்து கொள்வார்கள். அல்ல, எந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறான் என்று சொன்னா, அவன் அறிந்திருந்த அனைத்தையும் மறந்துவிடக்கூடிய அளவுக்கு ஆக்கிவிடுகின்றான். இப்பொழுது குழந்தைகள் கூட அவரை எள்ளி நகையாட ஜோக் பண்ண ஆரம்பித்து விடுகின்றது. இதுதான் கரியமான சகோதரர்களே, 40 முன்னால நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்துல பொறுமதியானவராக ஆகிறதாக இருந்தா வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய வழிபாட்டுல கழிக்க வேண்டும். அப்பொழுது அல்லாஹ் எங்களுடைய புத்தியை பேதலிக்க மாட்டான். அப்பொழுதும் மற்றவர்கள் வந்து எங்களிடத்துல ஆலோசனை கேட்பார்கள். இன்று வீட்டுல தந்தை இருக்கின்றார், வாப்பாவா யாருமே கணக்கெடுக்கிறது இல்லை. ஏன், வாப்பா வயசாளி ஆயிட்டார், வாப்பா கொண்டு விளங்குது இல்லை. உம்மா நல்லிணக்கத்துக்காக வேண்டி கதைக்கிறாள், உம்மக்கு என்ன விளங்குது என்று பேசக்கூடிய பிள்ளைகள் உருவாகி விடுகின்றார்கள். உம்மை கொண்டு விளங்குது இல்லை. காரணம் என்ன, அகடியமானவர்களே, உம்மாவ வாப்பாவ பிள்ளைகள் மதிக்கல்ல. காரணம், உம்மாவும் வாப்பாவும் பிள்ளைக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக நடக்கல்ல. இதனால் வந்த விளைவு தான் இது. எனவே இந்த துனியாவுடைய வாழ்க்கையில நானும் நீங்களும் வாழும் கொஞ்சம் காலத்துல மனோ இச்சைகளை சீரான முறையில எல்லைகளை மீறாம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு தான் அல்லாஹ் வகைகளை வகுத்திருக்கின்றான். சொல்லிருக்கிறான், பாருங்கள் இந்த துனியாவை, வெறுமனே 6 பொருட்கள் தான் உங்களுடைய துனியா. ஆரம்பத்தில் கூறப்பட்டதை போல பெண்கள் உங்களுக்கு மனோ இச்சைக்குரிய, ஆசைக்குரிய பொருள்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள்.
ஹுப்பு ஷஹவாத் மினன் நிசா, இரண்டாவது வல் பனீன், உங்களுடைய பிள்ளைகள். பிள்ளைகள் வெறுமனே துனியாவுடைய அலங்கார பொருட்கள். பிள்ளைக்காக வேண்டி எதையும் செய்ய தயாராகிவிடுவார். அடுத்த வீட்டு பிள்ளை பசியில வாடினாலும், அடுத்த வீட்டு பிள்ளை பாடசாலை பல நாட்கள் போகாவிட்டாலும், அடுத்த வீட்டு பிள்ளை ஒரு உயர்தர பழம் ஒன்ற சாப்பிடாவிட்டாலும் இவருக்கு கவலை இல்லை, ஏண்டக்குள்ள சாப்பிடணும். இதுதான் இவருடைய சிந்தனை. இந்த அளவுக்கு பிள்ளைகளுடைய விடயத்துல அவருக்கு துனியா ஒரு ஃபித்னாவாக அமையக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் தன்னுடைய அனைத்தையும் பிள்ளைக்காக வேண்டியே தொலைவிப்பார், அவருடைய வாலிபம் பிள்ளைக்காக வேண்டியே வீணா போய்விடுகிறது என்றாலும், இவர் வயோதிபம் அடைந்து அரவணைப்பு தேவைப்படக்கூடிய நேரத்தில் பிள்ளை இவரை தூக்கி ஒதுக்குப்புறத்தில் வைத்து விடுகின்றார், அங்கே கொண்டு போய் எல்டஸ்ட் ஹோம்ல சேர்த்து விடுகின்றார். எனவே நீங்க முயற்சி செய்யக்கூடிய இந்த துனியா வெறுமனே அற்பமானது. பெண்களும் தான் உங்களை ஏமாற்றுவார்கள், அவர்கள் தக்குவா உடையவர்களாக இல்லாத பொழுது. அணைக்கிறீர்கள் மனைவியை, விடிய விடிய அணைத்து தூங்குகிறீர்கள் என்றாலும் அவளிடத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லை என்றால் நீங்கள் வெறுமனே ஒரு இயந்திரம் தான் அவளுடைய பார்வையில. இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் உங்களை வைத்து ஒரு டெம்பரரியான பிரயோஜனத்தை அடைகிறது தான் அவளுடைய நோக்கமாக இருக்கும். பிள்ளைகளும் தான் ஏதோ உங்களுடைய சொத்துக்களை அபாரிக்கிற நோக்கத்துல தான் வாழ்வார்களை தவிர, வெறுமனே வாப்பா என்ற கடமையை கூட நிறைவேற்றாத பிள்ளைகளாக மாறிவிடுவார்கள். எப்பொழுது பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பை, தீனுடைய அறிவை, மார்க்கத்தினுடைய உண்மையான அந்த மாற்றங்களை நாங்கள் காட்ட மாட்டோமோ, அந்த நேரம் குழந்தைகள் கூட இறுதியில எங்களை கொண்டு போயிட்டு கவனிப்பாரற்ற ஒரு அந்நியவர்களோடு சேர்த்து விடுவார்கள். அந்த நேரம் நாங்கள் அவர்களுக்கு ஒரு சுமையாக ஆகிவிடுவோம். எனவே இந்த பிள்ளைகளுடைய விடயத்திலையும் நீங்க செய்கிற முயற்சி வீண். ஒன்று, அவர்களை தீன்தார்களாக, உண்மையான தக்குவாதார்களாக, அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவர்களாக ஆக்குவதற்கு முயற்சி செய்வது மட்டும்தான் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். மௌத்துக்கு பின்னாலும் அந்த பிள்ளைத்தான் உங்களுக்கு துஆ செய்யும் என்கிறதையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். எனவே வல் பனீன், மூன்றாவது துனியாவுல வஸ்துகள் எங்களை ஆட்கொண்டிருக்கக்கூடியவைகளை பற்றி அல்லாஹ் சொல்றான், வல் கனாதீருல் முகந்தரத் மின தஹபி வல் ஃபில்தா, தங்கம் வெள்ளி நீங்கள் பொக்கிஷங்களை அடக்கி வைத்திருக்கின்றீர்கள். இன்றைய குத்பாவுடைய தலையங்கமும் என்னுடைய இதுதான் கனிமான சகோதரர்கள். இந்த தங்கம் வெள்ளி மற்றும் உண்டான பொருட்கள் எல்லாமே துனியாவில் ஒரு தற்காலிகமான இன்பத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது என்றாலும் இதனை, இது சோதனைக்குரியது. இதுல நீங்கள் பஹீல்தனம் செய்யக்கூடாது, இதுல நீங்கள் கஞ்சத்தனம் செய்யக்கூடாது. அல் புகுலு ஷஜரத்துன் தம்புது ஃபின்னார், சஹி முஸ்லிம்ல ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்குது. கஞ்சத்தனம் என்கிறது புகுல் எனும் உலோபித்தனம் நரகத்துல வளரக்கூடிய ஒரு மரம், அதனுடைய வேர் பட்டு போக மாட்டாது, அதனுடைய கிளைகள் ரொம்ப பயங்கரமானது, அது வேதனைக்கு என்று தயார் செய்யப்பட்டது. இன்றும் பல வனாந்திரங்கள்ல பலவிதமான மரங்கள் இருக்கின்றது. அந்த மரங்கள் மனிதனுடைய உயிரை பறித்துவிடும், இரத்தத்தை குடித்துவிடும். அதை விடவும் பயங்கரமான ஒரு மரம் தான் இந்த புகழ், கஞ்சத்தனம், உலோபித்தனம் என்ற நரகத்துல வளரக்கூடிய மரம். அது உங்களுக்கு நலவை தரவே மாட்டாது, வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். கியாமத்து நாள் வரும் பொழுது அஜ்அலுல் மால இலா புகலாஇஹிம், அல்லாஹ் ஹதீஸை குதிசில சொல்கின்றான், பணத்தை நாங்கள் கஞ்சர்களிடத்துல கொடுத்து விடுவோம். பணத்தை கொடுப்போம் யாரிடத்துல, உலோபிகளிடத்துல கொடுத்து விடுவோம். ஒரு ஜும்மாவுல இருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் ஒரு ஏழை கரம் ஏந்தி கொண்டே இருப்பார், ஒருவர் கூட ஒரு தீனாரை, ஒரு 10 ரூபாவை கூட கையிலே வைக்க மாட்டார். தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் அல்லது சாச்சாவின் மகன் இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதனை ரிவாயத் செய்கின்றார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், சாச்சாவின் மகன் வருவார், அவருடைய தேவையை கேட்பார், ஆனால் அவன் கொடுக்க மாட்டான், அவனிடத்தில் தாராளமாக இருக்கும், தடுத்துக் கொள்வான். இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் கஞ்சர்களாக இருக்கும் தருணம் பூமியில ஒரு பிரம்மாண்டமான சத்தம் வெளியாகிவிடும். எல்லா மக்களும் இது எங்களுடைய பூமியில இருந்து தான் வந்தது என்று அதன் பக்கம் விரைந்து ஓடுவார்கள். ஹீரஸ்தகல மக்கள் நினைப்பார்கள், இது எங்களுடைய பூமியில இருந்து வெளியானது. அதுவும் அந்த கண்டி பகுதியில ஏரியாவில் டவுன் பகுதியில மக்கள் நினைப்பார்கள், எங்களுடைய பூமியிலிருந்து தான் இது வெளியானது. மற்றும் அங்க கடுகண்ணா மாவனல்ல அவர்கள் நினைப்பார்கள், எங்களுடைய பகுதியில இருந்து இது வெளியானது. வந்து பார்த்தா ஹஜரத்
இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், இன்னல் அர்ல தகீஉ அஃலாத கபிதிஹா, பூமி அதனுடைய எல்லா ஈரர்களின் குடல்களையும் வெளியே போட்டிருக்கும். வமா அஃலாது கபிதிஹா இப்னு மசூத், அதனுடைய ஈரல் குடல்கள் என்றால் என்ன? அசாத்தீனு தஹபி வல் ஃபில்லா, தங்கம் வெள்ளி தூண்கள், தங்கம் வெள்ளி தூண்களை பூமி அப்படியே வெளியில போட்டிருக்கும். அதனுடைய பொக்கிஷங்கள் அனைத்தையும் கக்கி இருக்கும். அதனுடைய சுமைகளை எல்லாமே வெளியே போட்டு இருக்கும். மனிதன் கேட்பான், இந்த பூமிக்கு என்ன நடந்திருக்கின்றது? ரப்பு அந்த பூமிக்கு வழி அறிவித்து விட்டான், உனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான ட்ரெஷரிஸையும் வெளியே போடு, அவைகள் அனைத்தையும் போட்டிருக்கும். இப்பொழுது மக்கள் அதனை எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்பார்கள், ஏழைகளும் செல்வந்தர்களாக ஆகியிருப்பார்கள். செல்வத்தில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். காசி பணங்கள், தங்கம் வைரங்கள், நகைகள், முத்துக்கள், மாணிக்கங்கள் எல்லாமே எந்த விதமான பொறுமதியும் அற்று போக, ஏழையை தேட முடியாமல் இருக்க, எல்லோரும் செல்வந்தர்களாக மாற, இப்பொழுது துனியாவில் தேவைகள் இல்லாது போக அல்லாஹ் அப்படியே இந்த உலகத்தை அழித்து விடுவான். அந்த காலகட்டத்தில் ஆரம்பத்தில் ஏழையாக இருந்தவருக்கு தன்னுடைய பணத்தை கொடுக்க வேண்டும் என்று பணப்பையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஜகாத்தை எடுத்துக்கொண்டு விரைந்து போவார். இன்றைக்கு ஜகாத் வெறுமனே கடியமானவர்களே ஒரு ஃபைன் உடைய நிலைமையில தான் நிறைவேற்றப்படுது. ஜகாத்தை கொடுக்கும் பொழுது மனம் விரும்பி அதனை கொடுக்கிறார்கள் இல்லை. பலர்கள் இருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கட்டளையை சந்தோஷத்தோடு நிறைவு செய்கின்றார்கள். யல்லா இது எனக்குரியது அல்ல, ஏழைகளுடைய பங்கை என்னை சோதிக்கும் பொருட்டு தந்திருக்கின்றாய், அதனை உரிய முறையிலே நிறைவேற்றுகின்றேன் என்று கடமையை செய்து முடிக்கின்றார்கள். என்றாலும் சிலர்கள் அதனை கொடுக்கும் பொழுது மனம் விரும்புகிறார்கள் இல்ல, அவர்கள் ஏதோ ஒரு சுமையை நிறைவேற்றதை போல சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், வஸ்ஸகாத்து மக்ரமா, அந்த இறுதி காலகட்டத்தில் இருக்கும் பகீல்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை முக்கியமான கடமையான ஃபர்லை ஜகாத்தை கூட அவர்கள் ஒரு ஃபைனாக, ஒரு தண்ட குற்றத்தை போலத்தான் நிறைவேற்றுவார்கள். அந்த அடிப்படையில் தெளிவான சகோதரர்களே, இப்பொழுது பூமி எல்லாத்தையும் வெளியே போட்டிருக்கும். தன்னுடைய ஜகாத்தை எடுத்துக்கொண்டு ஏழையை நோக்கி போவார், அவர் வேண்டாம் என்று ஓடுவார், இவர் விரட்டுவார், அவர் விரைந்து ஓடிடுவார், ஓடுவார் ஓடுவார் எதன் பக்கம்? அந்த நரகத்தின் பக்கம் தான் ரெண்டு பேரும் ஓடுவார்கள். சகோதரர்களே, அப்படியான நேரம் வரும் வரைக்கும் ஆதரியுங்கள் ஏழைகளை. இது சதக்காவுடைய மாதம், இது சதக்காவுடைய மாதம், இது அமலுடைய மாதம். கடியமானவர்களே, பல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜூது மின ரீஹில் முர்சலா, ரசூலா தொடர்ந்து வீசும் தென்றல் காற்றை விட அல்லது வேகமாக வீசும் புயல் காற்றை விட, புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ரெண்டு விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேகமாக வீசும் தென்றல் காற்று, வேகமாக வீசும் புயல் காற்று, இதனை விடவும் துரிதமாக அவர்கள் கொடை கொடுப்பார்கள். ஹீன யல்காஹு ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் வந்து சந்திக்க கூடிய நேரம், ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு இருப்பார்கள்? அஜ்வதாக இருப்பார்கள். இன்றைக்கு அஜ்வத் என்று பெயர் வச்சிருக்கிறார்கள், ஆனாலும் கூட அவரிடத்துல கொடை கொடுக்கும் தன்மை கிடையாது. அஜ்வத் என்ன கருத்து? ஆகப்பெரிய கொடையாளி என்றாலும் அவர் அபுகலுல் புகலா, ஆகப்பெரிய கஞ்சனாக இருக்கிறார். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆத்மீக ஒரு மெஞ்ஞானி, அவர்களுடைய கருத்துக்கள் ஆதரிக்கப்பட வேண்டியது. அவர்கள் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல தடவில கனவுல கூட கண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு மதுகபை ஏற்படுத்த முயலும் பொழுது சொன்னார்கள், இல்லை, இந்த நாலு மதுகபை தவிர ஐந்தாவது ஒன்று அவசியமில்லை என்ற அளவுக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று அந்த காலத்தினுடைய சலஃபு சாலிஹீன்கள் கிதாபுகள்ல எழுதியிருக்கின்றார்கள். அந்த இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், சிலர்கள் இரவெல்லாம் நீண்டு வணங்குவார்கள், பகலெல்லாம் குர்ஆன் திலாவத்தை செய்வார்கள், அவருடைய நெற்றிகளும் கூட கருத்து இருக்கும், இரவெல்லாம் அவர்கள் நின்று வணங்கி சோர்வடைந்து போயிருப்பார்கள், அவர்கள் எப்பொழுதும் நல்லமல்களிலேயே ஈடுபடுவது வழக்கம். ஆனாலும் அவர் ஒரு ரெண்டு மூன்று ரூபாய்களை, ஒரு பத்து ரூபாய ஒரு ஏழைக்கு கொடுக்க மாட்டார். இவருடைய இரவு வணக்கங்களை விட, இவருடைய குர்ஆன் திலாவத்தை விட இவர் ஈர்ந்து அளிக்கிறது. ஒரு பத்து ரூபாவை ஒரு ஏழைக்கு கொடுக்கிறது தான் ஏற்றம் என்று அவர்கள் எழுதுகின்றார்கள். எதனை வைத்து? இது அவர்களுடைய கருத்து அல்ல, அவர்கள் கிளாசிஃபை பண்ணுகிறார்கள், ஹதீஸ்களை வகைப்படுத்துகிறார்கள், அதிலிருந்து எடுத்த விளக்கத்திலிருந்து, கல்புடைய வெளிச்சத்திலிருந்து இந்த விடயங்களை சொல்கின்றார்கள். எனவே தான் இந்த புகுல் என்ற கெஞ்சத்தனம் நரகத்தில் வளரக்கூடிய மரம், அது உனக்கு வேதனைக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய கிளைகள் பட்டு போக மாட்டாது, அதனுடைய இலைகள் உதிர்ந்து விட மாட்டாது,
அது உன்னை நிதமும் வேதனை படுத்திக் கொண்டே இருக்கும், அதனுடைய முட்கள் உன்னை அவதிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றும். மேலும் வஸ்ஸஹாவது ஈஹை குணம், கொடை கொடுக்கும் தன்மை சஜரத்துன் தம்புது ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே முளைக்கக்கூடிய ஒரு மரம், அதுவும் உனக்கு எந்த காரணத்தை கொண்டும் தீங்கி இழைக்க மாட்டாது, அதனுடைய நலவுகள் வந்து கொண்டே இருக்கும். தென்வாயிலும் செழிப்புற்று விளங்குவாய், ஆஹ்ராவிலையும் அல்லாஹ் உனக்கு வாக்குறுதிகளை தருவான். அல்லாஹ் குர்ஆன்ல ஓரிரு ஆயத்துகளில் சொல்கின்றான், நீங்கள் செலவு செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரட்டிப்பாக்குவான். இன்று சதகா ஒரு புறம் இருக்க சகோதரர்களே, ஜக்காத்தை கூட சரிவர நிறைவேற்றாதவர்கள், ஜக்காத்தை அவருடைய ஸ்டோருடைய கணக்கை சீரான முறையில பார்க்காதவர்கள், வெறுமனே ஒரு கெஸ்ஸிங்ல ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் எல்லோருமே தண்டனைக்குரியவர்கள். அல்லாஹ் சொல்கின்றான், யௌமா யஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம் ஃபத்துக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ துஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுஸிகும் ஃபதூகூ மா குன்தும் தக்னிஸூன் அல்லதீன யக்னிஸூன அஸ்-தஹப வல் ஃபித்தா, தங்கத்தையும் வெள்ளியையும் அவர்கள் பொக்கிஷங்களாக சேகரித்து வைத்துக்கொண்டு என்னுடையது என்னுடையது என்று புசித்துக் கொண்டு இருந்தார்கள், அவர்களே இன்பம் கண்டார்கள் என்றாலும் பலர் வாடி வதங்கினார்கள். நாம் அவருடைய பொருளை இவர்களுக்கு மேல் அதிகமாக கொடுத்திருந்தோம் என்றாலும் மாட்டிக்கொண்டார்கள். கியாமத்து நாள் அன்று இவர்கள் கஞ்சனத்தனம் செய்த அந்த ஏழைகளுடைய பொருள்களை நாங்கள் பாம்புகளாக ஆக்கி இவர்களை தீண்ட செய்வோம், அவருடைய கழுத்துகளை மாலைகளாக ஆக்குவோம். பயங்கரமான பிரம்மாண்டமான பாம்பு இதுதான் நீ உனக்கென்று சேகரித்து வைத்துக் கொண்டது, அதனுடைய சுவையை இன்பத்தை இதோ உணர்ந்து என்று தண்டனை கொடுத்து கொண்டே இருக்கும். நாம் அவனுடைய நெற்றியிலே சூடு போடுவோம், அவனுடைய விழாப்புறத்திலே சூடு போடுவோம், அவனுடைய முதுகிலே சூடு போடுவோம். ஏன் இவனுடைய முழு உடம்பையும் அல்லாஹ் வேதனை படுத்துவான், அவனுடைய தோள்கள் எல்லாமே ஊனமாக வலிந்து போகும் பொழுது குள்ளமா நலிஜ ஜுலூதுகும் பஜல்லாக ஜுலூதன் ஹெய்ரஹா லியதூக்கல் அப்தாப், சுவைத்து பார் அவனுடைய தோள்களை புதிதாக்கின்றோம். சும்மலா யமுத்து ஃபீஹா வலா யஹ்யா, அங்கே நீ உயிரோடு இருக்க மாட்டாய் மரணிக்க மாட்டாய், இதோ சுவைத்து பார் நீ உனக்கு என்று சேகரித்து வைத்துக் கொண்டவைகள் அது வேதனை செய்யும், முழு உடம்பும் கரைந்து போகும். அல்லாஹ் புதிய தோள்களை உருவாக்குவான், புதிய தோள்களை உருவாக்குவான். இங்கே அல்லாஹ் நெற்றியை சொன்ன காரணம், ஒரு ஏழை வந்து கேட்கும் பொழுது முதலாவது அவனுடைய நெற்றி தான் சுருங்கி விடுகிறது, இரண்டாவது விழாப்புறத்தை அவன் காட்டி திரும்புவான், பிறகு முதுகை காட்டி போக ஆரம்பிப்பான். எனவே சகோதரர்களே, எப்படி ஒரு ஏழைக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் செல்வந்தருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டுமோ அதே போன்று ஒரு ஏழைக்கு அல்லாஹ்வை மட்டும்தான் நாடும் எண்ணம் வர வேண்டும், எந்த ஒரு மனிதனையும் நாடக்கூடாது. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த மனிதன் எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வார் என்று நினைத்தாலும் கூட அவன் அல்லாஹ்வுடைய அனைத்து ஞானத்துகளை நிராகரித்தவனாக மாறிவிடுவான். அதனால மனிதனால எதுவுமே செய்ய முடியாது, அல்லாஹ் ஒருவனால மட்டும் தான் செய்ய முடியும். எங்களுடைய ரிஸ்கை தயாரிக்கிறது எங்களுடைய நல்ல அமல்கள், எந்த அளவுக்கு நல்ல அமல்கள் பலவீனமாக இருப்போமோ எங்களுக்கு ரிஸ்க் தயாராக மாட்டாது, நாங்கள் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வோம். அப்படியும் காபிர்களுக்கு கொடுக்கிறதை போல அல்லாஹ் கொடுத்தாலும் அதனுடைய உண்மையான இன்பம் இருக்க மாட்டாது, நிம்மதி இருக்க மாட்டாது. பிள்ளைகள் கூட வெறுமனே எங்களுக்கு வழிபடக்காதவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த நிலைமைகள் நாம் உணர்ந்து எங்களுடைய நல்ல அமல்களை அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அத்துடைய கனிவான சகோதரர்களே, ஒவ்வொரு மஹல்லாவிலையும் ஜக்காத்தை வசூலித்து பைத்து ஜக்காவுக்கு, அதாவது அதனுடைய பிரதானமான இடத்துக்கு கொண்டு போய் ஒப்படைக்கப்படும். அதற்குரிய லிஸ்டுடனே யார் யாரெல்லாம் கொடுத்தார்கள் என்ற டீட்டெயிலுடனே கொண்டு போய்ட்டு ஒப்படைக்கப்பட்டதும் அவர்கள் அதற்கு இன்னும் கொஞ்சத்தை ஆட் பண்ணி சென்ற வருடங்களில் சில பணத்தை சேகரித்து கொண்டு போய்ட்டு கொடுத்தார்கள், அவர்கள் அதுக்கு இன்னும் கொஞ்சத்தை ஆட் பண்ணி நீங்கள் தேவையுள்ளவர்களுக்கு கொடுங்கள் என்று மறுபடியும் திருப்பி அனுப்பினார்கள். சகோதரர்களே, இந்த தேவையுடையவர்களை நாங்கள் தேவை இல்லாதவர்களாக ஆக்க வேண்டும். ஜகாத் எதற்கு? ஜகாத்தைய குமக்கு திசாது நதி நதி பரத்தரைய நதிக்கரான்னு நமுத் நதியுன் ஹெமதாமத் நத்தன்மதமாய் ஹெமதாமத் ஓங்க அப்படின்னு தக்கீன புல்வான் அவருந்த பாசாம ஜகாத்தையை வேணுவேன் ஓனுத் அப்பட்ட அப்ளிகேஷன் எதிர்பார்க்கணும் மே தத்துவைய துரான் கலையுத்து மே தத்துவேன் அப்பே கம பலமும் ஆரக்ஷாக்கரானோட இன்பசுவ ரட்டு மே திட்டு இஸ்லாமிய சமாஜியம் அப்படி ஆரக்ஷா கலையுத்து ஏ வெண்வேன் මේ තරමට අල්ලා සුබ්හානහු වතාලා ඒ පිළිබඳව අපට අවධාරණය කරනවා. නමුත් අද අපි ජයබරේනි අල්ලාගේ අනසකට අකීකරු වෙනවා මිස ඒ වෙනුවෙන් අපි අවධාරණ යොමු කරනවා බොහෝමත් අඩුයි කියන එක තමයි මෙතනදී සඳහන් කළ යුත්තේ. අල්හම්දුලිල්ලා අල්ලාගේ ඒ අනසකට අවනත වෙලා නියමාකාරයෙන් ඉටු කරන පුද්ගලයන් අතරොස්සක් අපි අතර නැතුවා නොවේ. නමුත් මේ රමලාන් මාසය පමණක් සකාතය වෙනුවෙන්ම වෙන් වූවක් නොවේ කියන එකත් අපි මතක තබා ගත යුතුයි. ஒவ்வொரு වර්ධමும் உங்களுக்கு பூர்த்தியாக்கும் நேரம் அது ரமலான் இல்ல சஃபராக இருக்கட்டும் ரபியுல் அவ்வலாக இருக்கட்டும் ஜமாதுல் உஹ்ராவாக இருக்கட்டும் முஹர்ரம் ரஜபாக இருக்கட்டும் சஃபராக இருக்கட்டும் எந்த மாதத்துல உங்களுடைய அந்த இன்வெஸ்ட் பண்ணிய படத்துக்கு வருடம் பூர்த்தியாகிறதோ அந்த நேரம் உங்களுடைய பணம் அதற்குரிய நிசாபும் எத்திருக்கிறதோ அதற்குரிய ஜகாத்தை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். ஒரு மணிதண்டத்தில் 10.5 பவுன் தங்கத்தின் பொறுமதியான பணம் இருந்தால் அல்லது 10.5 பவுன் தங்கத்தினுடைய பொறுமதியான அதாவது 85 கிராம் கிட்டத்தட்ட ஜகாத்தை வகுத்திருக்கின்றார்கள் அந்த பணம் அவரிடத்துல ஒரு வருடம் பூர்த்தியாகிறதுக்கு இருந்தால் அது ஸ்டோருடைய சாமானாக இருக்கட்டும் வேறு பல அவரு வீடு கட்டி போட்டாரு அதனை கூலிக்கு கொடுக்கிறதுக்கு அந்த வீடாக இருக்கட்டும் அதற்கும் ஜக்காத் வாஜிபாகும். மேலும் வாகனத்தை வாங்குறாரு அதன் மூலமாக சம்பாதிக்கிறதுக்கு அந்த வாகனத்துக்கும் ஜக்காத் வாஜிபாகும். தான் பாவிக்கிற வாகனத்துக்கு தேவைப்பட மாட்டாது. ஒரு வாகனம் ரெண்டு வாகனம் மூன்று வாகனம் இது வியாபார நோக்கம் இல்லாம பாவிக்கிறதுக்காக வேண்டி எடுத்து போட்டிருக்கிறார். இதற்கெல்லாம் ஜக்காத் வாஜிப் இல்ல. எப்பொழுது அதன் மூலமாக ஒரு முதலீடு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் வாங்குகின்றார்களோ அந்த நேரம் அவர்களுக்கும் ஜகாத் வாஜிபாகிவிடும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த முறையில சொத்துக்களை நாங்க ஒரே இடத்துல அடைத்து வைத்துக் கொள்ளக்கூடாது. அது பகிரப்பட வேண்டும். பகிரப்படும் பொழுதுதான் வாழ்க்கையில பரக்கத்துண்டாகிடும். எப்பொழுது அது அடைக்கப்படுமோ கியாமத்து நாள் உண்டாகிவிடும் என்கிற நினைவு மறந்துவிடக் கூடாது. மேலும் ஹஜரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மனிதனுடைய பணத்துல ஜகாத்துடைய பொருள் கொஞ்சமேனும் கலந்திருக்கின்றதோ அது அவனை அழித்தே தீரும். அது அவனை அழித்தே தீரும். வியாபாரம் செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய பயங்கரமான வகைதுகள் எச்சரிக்கைகள் வந்தும் கூட அதிலிருந்து தவிர்ந்து கொள்றதுக்கு இவர் தயாரில்லை. அந்த மஹக் யம்ஹக் என்ற சொல்லிலக்கண வார்த்தை எதனை குறிப்பிடுகின்றது? உன்னுடைய வட்டியை ஹராமான பணத்தை அல்லாஹ் அழித்தே தீர்வான். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அழிப்பான். கல்வர்கள் வந்து திருட வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது. சுனாமி வந்து அல்லது ஃப்ளட் வந்து அள்ளி கொண்டு போக வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது. நெருப்பு பத்தி தான் அழிய வேண்டும் என்ற நிபந்தனையும் இல்லை. நான் கரையான் அரிக்கிறதை போல கொஞ்சம் கொஞ்சமாக அரிப்பேன். உன்னுடைய மனைவிக்கு நோயை கொடுப்பேன். நீ பெரிய லம்பாவாக கொண்டு போயிட்டு வைத்தியரிடத்தில் இறைத்து கொண்டு வருவாய். உன்னுடைய பிள்ளையை ரவுடியாக ஆக்குவேன். அவன் மஜாவியானாக மாறுவான். அவன் அதனை இல்லாத இடத்துல ஹராத்துல செலவழிப்பான். இது எல்லாம் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து வட்டிக்கு வரக்கூடிய தண்டனை, ஹராத்துக்கு வரக்கூடிய தண்டனை. மேலும் வயுர்பி சதகாத், அல்லாஹ் சதகாக்களை தான தர்மங்களை வளர்ப்பான் என்கிறதனையும் சொல்லி வைத்திருக்கின்றான். நிச்சயமாக வளர்த்தே தீர்வான். இன்ன ஷைத்தான யஅதுக்குமுல் ஃபக்ர் வயஅமருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் உங்களுக்கு எப்பவும் செலவழிக்க விட மாட்டான். செலவழித்தால் உன்னுடைய பொறு குறைந்து விடும் என்று ஃபக்ரை உனக்கு ஏவி கொண்டிருப்பான். கெட்டதற்கே செலவழிக்கிறதுக்கு உனக்கு தூண்டி விடுவான், இல்ல அது நல்லது தானே என்ற ஒரு எண்ணத்தை உனக்குள்ள ஏற்படுத்துவான். நீ எந்த இடத்துல அது அடைக்கலம் வைக்க வேண்டுமோ அந்த இடத்திலே வைக்க மாட்டாய். விபச்சாரிகளுடைய பொக்கட்டிலையும் இரவு ராணிகளிடத்திலையும் இன்னும் கிளப்புகள் வழிகளையும் சூது கொலைகளையும் தான் நீ அதனை அடைக்கலம் வைப்பாய் என்ற இந்த தஃப்சீர்கள் எல்லாம் குர்ஆன் உடைய ஆயத்துக்கு விளக்கமாக கூறப்படுகின்றது. இந்த அடிப்படையில் சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஏழைகளை சீரான முறையில் கவனித்து பார்க்க வேண்டும். ஏழைகள் எனும் பொழுது அல்லாஹ் ஜகாத்துடைய பட்டியல்ல குர்ஆன் எட்டு கூட்டத்தை பத்தி சொல்கிறான், இன்னம சதகாத்துல் ஃபுகரா. இங்க பாருங்க, ஜகாத்துடைய ஆயத்துகள் வரக்கூடிய ஒவ்வொரு இடத்திலையும் அல்லாஹ் ஜகாத் என்ற வார்த்தையை கூட பாவித்தல்ல. ஏன் சதகாத் என்ற வார்த்தையை தான் பாவித்திருக்கிறான். விளக்கம் என்னது? ஜகாத் இன்னம சதகாத்துல் ஃபுகரா இவல் மசாகின் என்று அல்லாஹ் எட்டு கூட்டத்தினர்களை சொல்லுகிறான். சொல்லும் பொழுதும் ஜகாத் என்ற வார்த்தையை பாவிக்கல்ல. அவர்களுடைய பொருள்களை இருந்து ஜகாத்தை எடுங்க. ஆனா பாய்க்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை என்னது? சதக்கா. அதனால யாருக்கும் சொல்லலாது. குர்ஆனுடைய நேரடி கருத்து இங்க சதக்காவை தான் சொல்லிக்குது, ஜகாத் என்ற ஒன்று இல்ல என்று சொல்ல முடியாது. எல்லா இடத்திலையும் அல்லாஹ் ஜகாத்தை பாவிக்கிற நேரம் சதக்கா என்ற வார்த்தையை யூஸ் பண்ண காரணம் என்ன? ஜகாத் என்கிறது அந்த அளவுக்கு ஒரு கேவலமான பணம், அது ஒரு ஊத்த, அது ஒரு நஜி, அது கழிக்கிற மலத்தை விடவும் மோசமானது. என்ற அந்த சூராவுடைய கடைசியில பாருங்க, மிகவும் அற்ப பொருளையும் தடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் நரகவாதிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அற்ப பொருளுக்கு விளக்கம் எழுதும் பொழுது ஜக்காத்தையும் எழுதுகிறார்கள். ஊசி நூல், அதே மாதிரி கொஞ்சம் மேட்ச் பாக்ஸுடைய மேட்ச் ஸ்டிக், இந்த இவைகள் எல்லாமே அந்த அற்ப பொருள்கள்ல சேரும். அடுத்த வீட்டுல கொஞ்சம் உப்பு கேட்டு வராங்க, கொடுக்கறதுக்கு மறுக்கிறார், இவன் நரகவாதி. அடுத்த வீட்டுல கொஞ்சம் உங்களுடைய மண்வெட்டியை தாங்க பாய்ச்சி தாரேன், இவர் கொடுக்காமல் தடுக்கிறார், இவர் நரகவாதி. இவைகள் எல்லாமே அற்ப பொருட்கள், இவர்களுக்கு வயல் உண்டாவதாக, கேடு உண்டாவதாக, நாசம் உண்டாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபிக்கிறான். அதே மாதிரி இந்த ஜகாத்தை தடுத்துக் கொள்றவனுக்கும் நாசம் உண்டாவதாக, கேடு உண்டாவதாக, அவனுக்கு எந்த பரக்கத்தும் இருக்க மாட்டாது என்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு அசூசித்தான் இந்த ஜகாத். அதனால இன்னம சதகாத்துல் ஃபுகரா என்று அல்லாஹ் பாவித்திருக்கிறான். இன்னம ஜகாத்துல் ஃபுகரா என்று பாவிக்கல. ஏன்? ஏழை கூட அவர் ஜகாத் ஒரு இழிவான பணம் தானே எனக்கு கொடுக்கப்படுகிறது என்று சில நேரம் கவலை கொள்ளலாம். அதனால நீங்க கொடுக்கும் நேரம், ஒரு மனிதனுக்கு சீக்ரெட்டாக உங்களுடைய ஜக்காத்தை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஜக்காத்தை கூட்டாகத்தான் கொடுக்க வேண்டும் என்றாலும் சிலர்கள் பழக்கப்பட்டிருக்கின்றார்கள், சீக்ரெட்டாக ஒரு தொகையை ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கிறது வலிமையா இருக்கும். அப்படி கொடுக்கிற நேரம் இவருடைய உள்ளத்துல தான் இருக்க வேண்டும், நீ எத்தி இது என்னுடைய ஜக்காத் என்று அவரிடத்துல சொல்லக்கூடாது, இது என்னுடைய ஜக்காத் என்று. அந்த கண்ணியமான மனிதன் சில நேரம் நினைப்பாரு, ஓ ஹாஜியார் எனக்கு இந்த நஜிசத்தானா தந்தாரு, ஏன் அவர்கிட்ட இருந்து ஒரு அன்பளிப்பு எனக்கு தர முடியாது என்ற அளவுக்கு உள்ளம் வேதனைப்படும். அதனால இதெல்லாம் தஃப்சீருடைய விளக்கம் நான் சொல்கின்றேன் சகோதரர்களே, இந்த சொந்த விளக்கத்தை சொல்லல. அந்த அளவு கூட மற்றவருடைய உள்ளம் இதனுடைய விடயத்துல பழுதடைய கூடாது. சிலர்கள் இருப்பார்கள், அவர்கள் பார்ப்பதற்கு செழிப்புள்ளவர்களை போல இருப்பார்கள், என்றாலும் லாயஸ் அலூனன் லாயஸ் அலூனன் நாச இல் ஹாஃபா, எனக்கு தாங்க தாங்க எனக்கு இல்லை என்று சொல்லி வாய் தொடர்ந்து கேட்க மாட்டார்கள். தாரிஃபுகும் பிசீமாகும், அவருடைய முகத்தை பார்த்தால் உங்களுக்கு விளங்கும் இவருக்கு ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டும். அவருடைய வீடு நல்லா இருக்கும், சில நேரம் சாப்பிடறதுக்கு வழி இல்லாமல் இருப்பார், சில நேரம் பிறநாளுக்கு உடுப்பு எடுக்கிறதுக்கு அவருக்கு வக்கணம் வசதி இல்லாமல் இருப்பார். இப்படியெல்லாம் வாழ்கின்றார்கள். அதனால சீரான முறையில தடுபீர் செஞ்ச சிந்தனை செஞ்ச அந்த ஜகாத் யாருக்கு போக வேண்டும் என்கிறத பார்த்து அதனை கொடுங்க என்கிறதனையும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். சகோதரர்களே, இந்த தலையங்கம் ரொம்ப நீளமானது, அதிகமான விடயங்களை நான் பேச விரும்புகின்றேன் என்றாலும் கூட நேரம் இடம் தராது. ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி பதவியை எடுத்த நேரத்தில் சொன்னது என்ன? ஜகாத்தை கொடுத்து விடுங்கள். மறுத்தார்கள் கொடுக்கிறதுக்கு, முர்த்ததானார்கள், அதிகமானவர்கள் மதம் மாறினார்கள், ஜகாத் தர மாட்டோம் என்றார்கள். சொன்னார்கள், என்னுடைய ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நபி அவர்கள் மொழிந்த வார்த்தை தான், உமிர்த்து அன் உகாத்தில நாச, நான் மனிதர்களோட போர் தொடுப்பதற்கு ஏவப்பட்டிருக்கின்றேன், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால ஜக்காத்தை கொடுக்காத பட்சத்தில் அவர்களுடைய கழுத்துகள் கூட வெட்டப்பட வேண்டும் என்று எனக்கு ஏவப்பட்டு இருக்கின்றது. அந்த அடிப்படையில ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சொன்னார்கள், நானும் என்னுடைய ரசூலுடைய வழியில தான் வருவேன். யாரேனும் ஒரு ஒட்டகத்துக்கு இடக்கூடிய மூக்கணன் கயிறை கூட அல்லது ஒரு கடிவாளத்தை கூட அது ஜக்காத்துடைய பணத்தோடு சேர்ந்திருக்கும் பொழுது நிறைவேற்றவில்லை என்றால் அதற்காகவும் போர் கொடுப்பேன் என்றார்கள். அதனால கனிமானவர்களே, ஒருத்தரிடத்துல ஒரு 5.5 லட்சம் ரூபா அல்லது ஒரு 6 லட்சம் ரூபா டிபாசிட்ல இருக்குது, ஒரு வருடம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அவரும் அதை ஜக்காத்துல கொடுத்தே ஆக வேண்டும். அதே நேரம் அவருக்கு கடனும் இருக்குது, கொடுக்க இருக்குது, வர இருக்குது. அப்படி என்றாலும் அவருக்கு ஜக்காத் தடையாக மாட்டாது. ஒருத்தருக்கு கடன் நீக்குது, இவருடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நிசாப் ஆரம்ப கணக்கு 5.5-6 லட்சம் ரூபாய் அதாவது 10.5 பவுன் நகையுடைய பொறுமதி, இதை மேலவும் கடன் இருக்குதுடா, இவருக்கு ஜக்காத் வாஜிப் இல்ல, அவர் மாற்றமாக கடனை தான் நிறைவேற்ற வேண்டும். இல்லை, இவருக்கு ஏற்கனவே கடன் இருக்கின்றது, அத்துடனே இந்த பணமும் இருக்குது, அது அந்த 5.5-6 லட்சம் ரூபாய்க்கு குறைந்த 4 லட்சம் ரூபாய் கடன் இருந்தாலும் கூட ஒரு வருடம் இவர் அந்த பணத்தை தன்னுடைய கையில வைத்துக் கொண்டு இருந்ததனால் அவர் அதற்குரிய ஜக்காத்தை கொடுத்தே ஆக வேண்டும். அந்த அடிப்படையில கொடுக்காவிட்டால் குற்றவாளியாக மாறிவிடுவார் என்கிறதை மறந்துவிடக் கூடாது. ஏற்கனவே நான் சொன்னதை போல இதெல்லாம் அவரை அதனை தன்னிடத்துல பெற்றுக்கொள்ளும் நேரமே இதை இன்வெஸ்ட் பண்ணணும், இதிலிருந்து முதலீடு செய்யணும், லாபங்களை பெற வேண்டும் என்ற நீயத்துல தனக்குள்ள ஆக்கிக் கொள்றாரோ அவைகளுக்குரிய ஜகாத்களையும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிறதை மறந்துவிடக் கூடாது. எனவே நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, துன்யாவுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஜீவனோபாயத்தை நாங்கள் தான் பங்கு வைத்தோம், சிலருக்கு அதிகமாக கொடுத்தோம், சோதிக்கும் பொருட்டு. எதற்கு கொடுத்தோம்? சோதிக்கிறதுக்காக வேண்டி தான் கொடுத்தோம். அது தவிர இல்லாதவர் உங்களுடைய பார்வையில கேவலமானவர் இல்ல. நீங்க எல்லாரும் ஒரே தாய் பெற்ற பிள்ளைகள் என்ற அந்த ஒற்றுமையை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா வலியுறுத்தி எங்களை சோதிக்கிறதுக்காக வேண்டி பணத்தை தந்திருக்கிறான், உலக அலங்காரங்களை தந்திருக்கிறான். எனவே கனாதீருல் தஹபி வல் ஃபில்வா, இந்த தங்கம் வெள்ளி பொக்கிஷங்கள், வல் கைலில் முசவ்வமா, அடையாளமிடப்பட்ட குதிரைகள், இதெல்லாம் துனியாவில் உங்களுடைய பொருட்கள், அடையாளமிடப்பட்ட குதிரைகள் என்னும் பொழுது இன்று உயர்தர வாகனங்கள் எல்லாமே துனியாவில் உங்களை மனோ இச்சைகளில் ஆழ்த்தி அல்லாவை மறக்கடிக்கக்கூடிய பொருட்கள், வல் அன்ஆமி வல் ஹர், அடுத்தது கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகைகள் மற்றும் விவசாய நிலங்கள், இவைகள்லாம் ஜக்காத்தை கடமையாக்கக்கூடிய பொருட்கள். இதனுடைய சட்டங்கள் எல்லாம் பிரத்யேகமானது சகோதரர்களே. இந்த அடிப்படையில இவைகளுடைய சோதனையிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அந்த கடமைகளை சீரான முறையில் நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு வழிபட்டவர்களாக வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக, பாவங்களை நன்மைகளாக மாற்றி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் எல்லோரையும் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளைப் போல வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. கொஞ்சம் காலம் வாழும் இந்த உலக வாழ்க்கையிலே நீ தந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உன்னுடைய அன்பையும் நேசத்தையும் அடைவதற்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், ரமலானுடைய நாட்கள் கழிந்துவிட்டது, இறுதி சந்தர்ப்பத்தில் இருக்கின்றோம், மசீதிலே ஐத்துக்காப் இருக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்து அருள் புரிவாயாக, மலாய்க்கமார்களுடைய சுகுபத்தை தருவாயாக. ஷைத்தான்களுடைய கருத்துகளுக்கு நாம் வழிபடாமல் உன்னுடைய அமால்களோடு இணைந்து விடுவதற்கு கிருபை செய்வாயாக. எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக, துவாக்களை கபூல் செய்வாயாக, மௌத்துடைய நேரத்தை மங்களமாக ஆக்கியவர்கள் கூறுவாயாக. யாரெல்லாம் ஜக்காத்தை நிறைவேற்றினார்களோ அவர்களுடைய செல்வத்தில் மென்மேலும் அதிகத்தை கொடுப்பாயாக. யாரெல்லாம் சதக்காக்களை மறைமுகமான முறையில் கொடுக்கிறார்களோ, கண்ணியப்படுத்துகின்றார்களோ, யாரா அவர்களுக்கு குறவை ஏற்படுத்தி விடாது நாயனே, அவர்களுக்கு நிறைவே கொடுத்திடுவாயாக. அவருடைய பிள்ளைகள், குழந்தைகள் மற்றும் உண்டான சொத்து செல்வங்கள் அனைத்தையும் பாதுகாப்பாயாக. நாளை மறுமையிலும் கேள்வி கணக்கு இல்லாத செல்வந்தர்களாக அவர்களை ஆக்கி அருள் புரிவாயாக. உன்னுடைய தனிப்பெரும் கிருப்பை கொண்டு எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக.